கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், அழைத்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென்.
செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க, அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து காணுங்க. நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சி நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி.
கடவுளுக்காக நீ எதையாவது செய்வதல்ல, உன்னிடம் அவர் எதையாவது செய்திட அனுமதிப்பதே பக்தி. நெருங்கி நிற்கும் மனிதரை துன்பங்கள் தூரமாக்கலாம், ஆனால் தூரத்தில் நிற்கும் தேவனிடம் நாம் நெருங்கிச் செல்ல அது துணை புரியும். உன்னுடைய செபங்களை தேவன் கனப்படுத்த வேண்டுமானால் அவருடைய வழிகளை நீ கனப்படுத்த கற்றுக்கொள். நாளைய தின துன்பங்களை விட அதை குறித்த இன்றைய கற்பனைகள் அதிக துன்பமானவை. அலைகளை தடுக்க விரும்பாதே, தாண்டி செல்ல முயற்சி செய். உன் போதனைகள் சிறந்தது என்பதை பிறர் அறிய வேண்டுமானால் உன் வாழ்க்கை சிறந்தது என்பதை பிறர் அறிய செய். கசப்பான மருந்து உடலை சீர் செய்கிறது, கசப்பான கஷ்டங்கள் வாழ்க்கையை சீர் செய்கிறது.
உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வைச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து மாறு.
செஞ்சாருத்தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு.
இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாடும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புரட்சி.
இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாடும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புரட்சி.
எத்தனை நன்மை செஞ்சால் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க.
எத்தனை நன்மை செஞ்சால் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க.
ஒரு மனைவி தன் கணவனிடம் சொன்னாள், உங்களை என் கணவராக அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏழு சென்மத்திற்கும் நான் தான் உங்கள் மனைவியாக இருப்பேன். கணவன் சொன்னார், கொஞ்சம் கருணை காட்டி இரண்டு மூன்று ஜென்மங்களை குறைக்க கூடாதா? அவ்வளவு தண்டனை எதற்கு? இன்று சில குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு கசப்பானதாகவும் சுயநலம் உள்ளதாகவும் மாறி வருகிறதை காண முடிகிறது. ஏனோ தானோ என்ற உணர்வில் ஒருவர் ஒருவரோடு சரியான அன்புறவு இல்லாமல் புரிந்துணர்வு இல்லாத வாழ்க்கைதான் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இயேசுவின் வார்த்தையில் புதுவாழ்வு ஒவ்வொரு குடும்பங்களிலும் உருவாக செபிப்போம். இறையாட்சி குடும்பங்களில் மலர உழைப்போம். அடுத்து மலர்வது அருள்தியானம், கடல் மீது நடத்தல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் வான்புரா குடும்பங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று எமது தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு, எத்தனை பேர் கடல் மீது நடந்தார்கள். எத்தனை பேர் கடல் மீது நடந்தார்கள். இந்த தலைப்பை நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேதாகம பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 22-33 வரை. மத்தேயு 14 வசனங்கள் 22-33 வரை. அங்கு என்ன சம்பவம் சொல்லப்படுகிறது என்றால், இயேசு தனிமையாக ஒரு இடத்தில் செபம் செய்வதற்காக போகிறார். சீடர்களை ஒரு கரையிலிருந்து அக்கரைக்கு போகும்படி அனுப்பி வைக்கிறார். அந்த சீடர்கள் கடலிலே பயணமாகிக் கொண்டிருக்கும் பொழுது நான்காம் சாம நேரத்தில் திடீரென ஒரு எதிர்காற்றை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த எதிர்காற்று பலமாய் வீசியதனால் பெரிய அலை அவர்களை மோதியது. அதனாலே அவர்கள் சாகப்போகிறோம் என்று பயந்தார்கள். அந்தளவு ஒரு பெரிய எதிர்காற்றை அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தேடி கடல் மேலே நடந்து வந்தார். அதை கண்டவுடனே அவருடைய சீடர்கள், அதில் முக்கியமாக பேதுரு, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் உம்மிடத்திலே கடல் மேல் நடந்து வர ஆணையிடும் என்று கேட்கிறார். இயேசு வா என்று சொன்னவுடனே அவரும் கடல் மேல் நடந்து வந்தார். நடந்து வரும்பொழுது பெரும் காற்றை அவர் கண்டு மூழ்கி போகும்பொழுது இயேசு மீண்டும் அவரை கரம் பிடித்து தூக்கி அவர்கள் படகிலே ஏறிய உடனே காற்று அமைதியடைகிறது, கொந்தளிப்பு அமைதியடைகிறது. இந்த சம்பவம்தான் மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22 33 வரையுள்ள பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பலருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம். இந்த சம்பவத்திலிருந்து இன்றைக்கு நாம் எதை தியானிக்கப் போகிறோம் என்றால், எத்தனை பேர் கடல் மேல் நடந்தார்கள் என்று தியானிக்கப் போகிறோம். இந்த தியானத்திலே இயேசு கடல் மேல் நடந்து வந்தார், அது நம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் நடந்தார்கள் என்றால், சீடர்களில் எத்தனை பேர் கடல் மேல் நடந்தார்கள் என்பதைத்தான் நாம் முக்கியமாய் பார்க்கப் போகிறோம். இயேசுவின் சீடர்களில் எத்தனை பேர் கடல் மேல் நடந்தார்கள் என்றால், நம் எல்லாருக்குமே பதில் தெரிகிறது, பேதுரு மட்டும்தான் நடந்தார். அந்த படகிலே பேதுரு மட்டும்தான் இருந்தாரா என்று கேட்டால், இல்லை, பல சீடர்கள் அந்த படகிலே இருந்தார்கள். பேதுரு மட்டும்தான் எதிர்காற்றை சந்தித்தாரா, கடும் கொந்தளிப்பை சந்தித்தாரா? இல்லை, எல்லாரும் தான் சந்தித்தார்கள். பேதுரு மட்டும்தான் தாங்கள் சாகப்போகிறோம் என்று பயந்தாரா? இல்லை, எல்லாரும் தான் பயந்தார்கள். எல்லாருமே அச்சமிட்டார்கள், எல்லாருமே கலங்கி போய் நின்றார்கள். இயேசு கடல் மேல் நடந்து வந்த பொழுது, பயப்படாதீர்கள், நான் தான் என்று அவர்களை ஆறுதல் படுத்தினார், அவர்களை தைரியப்படுத்தினார். இயேசு பயப்படாதீர்கள், நான் தான், தைரியமாயிருங்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு மட்டும்தான் அந்த வார்த்தையை கேட்டாரா என்று கேட்டால், இல்லை, அந்த படகில் இருந்த அத்தனை சீடர்களுடைய காதுகளிலும் அந்த சத்தம் கேட்டது. ஆனால் அந்த சீடர்களில் எத்தனை பேர் அந்த கடலிலே நடந்தார்கள் என்று கேட்டால், ஒருவர் மட்டும்தான் நடந்தார், அவர்தான் பேதுரு. பேதுருவால் மட்டும்தான் அந்த கடலிலே நடந்தார், நடக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். ஏன் அவர் மட்டும் நடந்தார், ஏன் மற்றவர்களால் நடக்க முடியவில்லை என்பதை இன்றைக்கு முக்கியமாக நாம் பார்க்கப் போகிறோம். ஏனென்றால், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில நேரத்திலே ஒரு பெரிய புயல் வீசத்தான் செய்கிறது. எங்களை அறியாத நேரத்திலேயே திடீரென எதிர்காற்றை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பெரும் கொந்தளிப்பை சந்திக்க வேண்டி நேர்ந்து விடுகிறது. அப்பொழுது அன்றைக்கு எப்படி சீடர்கள் தாங்கள் சாகப்போகிறோமே என்று பயந்தார்களோ, அதுபோலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென ஒரு புயல் வீசும் பொழுது, அது எதிர்காற்று வீசும் பொழுது, நமக்கு என்ன ஆகப் போகிறதோ என்று தெரியாமல் கலங்கி விடுகிறோம். யார் நமக்கு உதவி செய்வார்கள், யார் நமக்கு உதவியாயிருக்கிறார்கள் என்று சொல்லி உதவியற்ற ஒரு தனிமை நிலை கூட நமக்கு வந்து விடுகிறது. ஆகவே அன்றைக்கு சீடர்கள் எப்படி எதிர்காற்றை சந்தித்தார்களோ, கடும் புயலை சந்தித்தார்களோ, அல்லது ஒரு பெரிய அலை மோதுதலை சந்தித்தார்களோ, அதுபோலதான் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி போய்விடுகிறோம். இந்த நிலையிலே நமக்கு ஒரு நல்ல பாடம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது, பேதுரு அந்த அலை மேலே, அந்த கடல் மேலே, அந்த பெரும் காற்று வீசின கடல் மேலே நடந்தார் என்றால், இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாராலும் நடக்க முடியும் என்பதைத்தான் நாம் முக்கியமாக இதில் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும் பொழுது, அந்த படகிலே பேதுருவோடு வேறு சீடர்களும் இருந்தாலும் அவர்களால் நடக்க முடியவில்லை, அவர்கள் நடக்கவில்லை. அதிலிருந்து நாம் என்னத்தை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், நாமும் சில நேரத்திலே இப்படிப்பட்ட புயலை சந்திக்கும் பொழுது அதை வெற்றி கொள்ள முடியாதவர்களாக, அதை எப்படி வெற்றி கொள்வதென்று தெரியாதவர்களாக, அந்த புயலை வெற்றி கொண்டு நடக்க முடியாதவர்களாக நாம் சில நேரம் தத்தளித்து விடுகிறோம். அது எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமலேயே நாம் போய்விடுகிறோம். ஆனால் இன்றைய தியானத்திலே தூய ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம், மகனே மகளே, இயேசு கடல் மேல் நடந்தார் என்றால் உன்னாலும் நடக்க முடியும், நம்மாலும் நடக்க முடியும் என்பதைத்தான் தூய ஆவியானவர் நமக்கு தெளிவாக கற்றுத்தர விரும்புகிறார். சரி, ஆகவே இயேசு கடல் மேல் நடந்து வந்த பொழுது அதை கண்ட சீடர்கள் அல்லது பேதுரு தானும் அதிலே நடக்க வேண்டும் என்று விரும்பினார் பேதுரு, அதுபோல அவர் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு அப்படி நடப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், முதலாவது காரணம், பேதுரு இயேசுவை கடல் மேல் கண்ட உடனே தானும் அந்த இயேசுவை போல் கடல் மேல் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது ஒரு முக்கியமான காரணமாகும். பேதுரு கடல் மேல் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், இயேசுவை அவர் கடல் மேல் கண்டார். அவர் கடல் மேல் கண்டவுடனே நானும் அந்த இயேசுவை போல கடல் மேலே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். பெரும் காற்று வீசிக்கொண்டிருக்கிற அந்த கடலிலே, பெரும் அலைகள் மோதிக்கொண்டிருக்கிற அந்த கடலிலே இயேசுவால் நடக்க முடிகிறது என்றால் நானும் நடக்க வேண்டும், என்னாலும் நடக்க முடியும், இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டார். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இதுதான் பேதுரு அந்த கடல் மேல் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாம் நமது வாழ்க்கையிலே பெரும் புயல் வீசும் பொழுது அல்லது பெரும் அலைகள் வந்து மோதும் பொழுது, இனி என்னால் வாழவே முடியாது, இனி என்னால் முன்னேறவே முடியாது, இனி எனக்கு மகிழ்ச்சியே வராது, இனி என் வாழ்நாளெல்லாம் கண்ணீர்தான், இனி என் வாழ்க்கையிலே ஒருபோதுமே நிம்மதி வராது, இனி என் வாழ்நாளெல்லாம் எப்பொழுதும் தனிமைதான், இனி நான் எப்பொழுதும் வறுமையிலே தான் வாழப்போகிறேன், இனி எப்பொழுதுமே எனக்கு இல்லாமைதான், யார்தான் நமக்கு உதவி செய்வார்கள், எப்படித்தான் இனி என்னால் முன்னே வர முடியும், முன்னேற முடியும் என்று சொல்லி முடியாது 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 என்று பல தடவை நாம் நினைத்து விடுகிறோம். இல்லை, மாறாக நாம் புயல் காற்று வீசும் பொழுது, கொந்தளிப்பு வந்து நம்மை மோதும் பொழுது இயேசுவைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இந்த சூழ்நிலை எப்படி நான் வெல்லலாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் எப்பொழுது பார்க்கிறோமோ அப்பொழுது பாருங்கள், இயேசு எப்படி கடல் அலை மேல் நடந்தாரோ அதுபோல நம்மாலும் நடக்க முடிகிறது.
வான்றாணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
எலெலோ என்று சொன்னாலே எங்க மக்க ஐலசா போடுறாங்கய்யா, எலெலோ என்று சொன்னாலே எங்க மக்க ஐலசா போடுறாங்கய்யா, என்னன்னா ஏசப்பா எங்க படகில் உண்டு அதனால் எங்களுக்கு பயமே இல்லையா, ஏசப்பா எங்க படகில் உண்டு அதனால் எங்களுக்கு பயமே இல்லையா, எங்களுக்கு பயமே இல்லையா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ எலேலோயா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ எலேலோயா, எலேலோ எலேலோயா, எலேலோ எலேலோயா.
அலை வந்து மோதினாலும் கவலையே இல்லை, புயல் வந்தடிச்சாலும் பயமே இல்லை. அலை வந்து மோதினாலும் கவலையே இல்லை, புயல் வந்தடிச்சாலும் பயமே இல்லை. தண்ணீரில் நடந்த கால்கள் என்னோடு பயணம் செய்யும், தண்ணீரில் நடந்த கால்கள் என்னோடு பயணம் செய்யும். இயேசு என்னோடுண்டு, எனக்கு இனி பயமில்லை. இயேசு என்னோடுண்டு, எனக்கு இனி பயமில்லை.
நீங்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் மீது நடத்தல் அருள் தியானம் தொடர்கிறது.
ஆகவே முதலாவது பேதுரு இயேசுவை அந்த அலை மேல் கண்டவுடனே, கடல் மேல் கண்டவுடனே, நானும் இயேசுவை போல நடக்க வேண்டும் என்று விரும்பியது போலதான் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட இயேசு என்னவெல்லாம் எனக்காக செய்து முடித்தார், என்னவெல்லாம் அவர் எனக்காக செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அதன் வழியாக நானும் வெற்றியடைவேன், நானும் உயர்வடைவேன், இந்த துன்பங்கள், இந்த வேதனைகள், இந்த நெருக்கங்கள், இந்த பிரச்சனைகள் என்னை ஒருபோதும் ஒன்றுமே செய்ய முடியாது என்றால், இயேசு இவைகள் எல்லாம் வென்றார் என்றால் நானும் வெற்றி அடைவேன் என்கிற ஒரு உறுதியான மனநிலையை நம்முடைய உள்ளத்திலே நாம் வளர்க்க வேண்டும். அந்த விசுவாச வாழ்வுக்குள்ளே நாம் வர வேண்டும். இயேசு என்னவெல்லாம் செய்தார் நமது வாழ்க்கையிலே என்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு உருவெடுத்து பிறந்து இந்த உலகத்திலே அவர் எதற்காக வந்தார் என்றால், பாவத்தின் அடிமை சங்கிலிகளினாலே, பாவத்தினால் வந்த வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், சாபங்கள், இருள் போன்ற கட்டுக்களினாலே கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கி அவர்களை விடுதலை வாழ்வுக்குள் கொண்டு வந்து இறுதியிலே அவர்களை முடிவில்லாத பேரின்ப வாழ்க்கைக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாகும். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விடுதலை வாழ்வு வாழ்ந்து அதற்கு பின்பு அவன் மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கமாகும். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது பாருங்கள், அவர் பாடுகள் பட்டார், சிலுவையிலே மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்கிறதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெட்ட தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எல்லா மக்களும் நாம் அதைத்தான் விசுவாசிக்கிறோம், அதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசுவினுடைய பாடுகள் யாருடையது என்று கேட்டால் மனு குலத்தின் மக்களுடையதுதான் என்று நம் எல்லாருக்கும் தெளிவாய் தெரிகிறது. இயேசு எல்லாருடைய பாடுகளையும் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சிலுவையிலே ஏற்று அவைகளை வெற்றி கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்படுகிறது, அவர் மெய்யாகவே எங்களுக்காக பாடுபட்டார், மெய்யாகவே அவர் துன்பப்பட்டார், பிதாவாகிய கடவுள் நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகன் மேலே சுமத்தினார், அதாவது கிறிஸ்துவின் மேலே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமடைகிறோம் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நமக்காக பாடுபட்டதினால், அவர் நமக்காக அடிக்கப்பட்டதினால், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டதினால், அவருடைய பாடுகளால், அவருடைய தழும்புகளால் நாம் வெற்றியடைகிறோம், மீட்படைகிறோம், சுகமடைகிறோம், சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம், பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பதைத்தான் வேதாகமத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தூய ஆவியானவர் தாமே நம் எல்லோரோடும் துணையாக இருந்து கிறிஸ்து இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்ட அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளே தூய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நமது வாழ்க்கையிலே நமக்கு சில புயல்கள், போராட்டங்கள் வரும் பொழுது இயேசு இவைகளை எப்படி வெற்றி கொண்டார் என்பதை அறிந்து நானும் வெற்றி கொள்ளுவேன், வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பேதுரு அதைத்தான் நினைத்தார். இயேசு கடல் அலை மேல் நடக்கிறார் என்றால் நானும் நடக்க வேண்டும், நானும் நடக்க முடியும் என்பதை அவர் தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டார். அதுபோல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் செல்வந்தராயிருந்தும் நாம் செல்வந்தராய் வாழ்வதற்காக அவர் ஏழையானார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், தனிமை வந்தாலும், கல்வாரி சிலுவையிலே மறித்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து கொண்டார். ஆகவே நாங்கள் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது வாழ்க்கையில் வருகிற அத்தனை சுமைகளுக்கும் அவரே வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்றைக்கு என்ன புயல் வீசினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் நம்மை தாக்கினாலும், அவைகள் ஒன்றும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு அவைகளை வெற்றி அடைந்து விட்டார் என்பதைத்தான் நாம் விசுவாசித்து அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால் திருமறை அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் அப்படியே அடிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், வேதனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், வாழ்நாளெல்லாம் அவன் விடுதலை இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. பாவத்தினால் வந்த சாபத்துக்குள்ளேயே மனிதன் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. மாறாக அதிலிருந்து அவன் மீட்படைந்து வாழ வேண்டும், அதிலிருந்து அவன் வெற்றி கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அவன் வாழும் நாட்களில் அத்தனையிலும் அவன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும். அதற்காகத்தான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்துப் போகிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அல்லது தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை வென்றேன் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு என்று சொல்லிக் கொடுக்கும் கடவுள், அந்த துன்பங்களை கண்டு நீங்கள் பயந்து விடாதீர்கள், அந்த துன்பங்களை கண்டு நீங்கள் கவனமாயிருங்கள் என்று சொல்வதற்கு மேலாக நீங்கள் தைரியமாயிருங்கள் என்றால் நான் வெற்றி அடைந்தேன் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது அந்த துன்பங்கள் எங்களை அழித்துவிடும் என்று நாங்கள் பயப்படுவதற்கு மேலாக இந்த துன்பங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த துன்பங்களை வென்ற இயேசு எனக்கும் இந்த துன்பங்களிலிருந்து, இந்த நோய்களிலிருந்து, இந்த வேதனைகளிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை தருவார் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தியாகும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுருவால் மற்றும் அன்றைக்கு கடலிலே நடக்க முடிந்தது. ஏனென்றால் கடல் மேல் நின்ற அந்த இயேசுவை அவர் கண்ணோக்கி பார்த்தார். கண்ணோக்கி பார்த்து பேதுரு, இயேசுவால் கடல் அலையில் நடக்க முடியும் என்றால் நானே நடக்கக்கூடாது, நானும் நடக்க முடியும் என்று அவர் எண்ணினார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கும் நீங்கள் பலவிதமான சுமைகளோடு, வேதனைகளோடு, துன்பத்தோடு, கண்ணீர் கவலையோடு, தனிமை உணர்வோடு, மன விரக்தியோடு இந்த தியானத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு இனி ஒரு வாழ்வு உண்டாகுமா? எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்குமா? என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மாறுமா? என் வாழ்க்கையிலே வந்த அவமானங்கள் நீங்குமா? என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் அகலுமா? என் குடும்பத்தில் இருக்கிற கடன் கஷ்டம் நீங்குமா? என் உடலில் இருக்கிற இந்த நோயிலிருந்து நான் சுகமடைய முடியுமா என்று பல கேள்விகளோடு இந்த தியானத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசுவினால் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தர முடிகிறது. அவர் சகலவற்றையும் வெற்றி கொண்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்பொழுது அவர் நமக்கும் அவைகளில் இருந்து வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருந்தார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இயேசுவினிடத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள். பிணியாளிகள் வந்தார்கள், நோயாளிகள் வந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் வந்தார்கள், பிரச்சனை உள்ளவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பாருங்கள், விடுதலை அடைந்தார்கள். ஏனென்றால் இயேசுவினால் விடுதலை கொடுக்க முடிந்தது. இயேசு விடுதலை கொடுக்கும் அதிகாரமுடையவராக இருந்தார், வல்லமை உள்ளவராக இருந்தார். அதே இயேசு இன்றைக்கும் அதே வல்லமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே நாம் வரும் பொழுது அன்றைக்கு அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதை இன்றைக்கும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலங்களிலே, அவர் சென்ற வீடுகளிலே என்னவெல்லாம் செய்தாரோ அதுபோல இன்றைக்கும் நமது வீடுகளிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து நீங்களும் கடல் மேல் நடக்க வலிமை கொடுப்பாராக, உங்களை எதிர்த்து வீசிக்கொண்டிருக்கிற புயல் காற்றை அடக்குவாராக. நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற எல்லா விதமான பேர் அலைகளையும் அவர் அடக்கி உங்களுக்கு சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பாராக. ஆகவே முதலாவதாக, எத்தனை பேர் கடல் மேல் நடந்தார்கள் என்றால் பேதுரு மட்டும்தான் நடந்தார். ஏன் அவரால் நடக்க முடிந்தது என்றால், இயேசுவை கடல் அலை மேல் கண்ட பொழுது நானும் அவரை போல் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே நீங்களும் இந்த தியானத்தை கேட்கும் பொழுது, இயேசு எனக்கு கொண்டு தந்த, இயேசுவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வெற்றி வாழ்வை, சமாதானமான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை, தூய்மையான வாழ்வை நானும் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, அன்றைக்கு உம்முடைய சீடர்கள் எதிர்காற்றோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது நீர் அவர்களை தேடி வந்தீர். அவர்களை நீர் தனிமையாய் விட்டுவிடவில்லை. அவர்கள் அந்த எதிர்காற்றோடே போராடி தோற்று போக வேண்டும், அதனாலே அவர்கள் மரித்து போக வேண்டும் என்று நீர் விரும்பவில்லை. மாறாக அந்த எதிர்காற்றிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நீர் விரும்பினீர். அந்த எதிர்காற்றும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் என்பதை அவர்கள் அறியும்படி நீர் விரும்பினீர். அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட எதிர்காற்றோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த எதிர்காற்றிலிருந்து, அந்த மகா பெரிய அலையிலிருந்து இவர்கள் வாழ்க்கையை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான அலைகளிலிருந்தும் நீர்தாமே இவர்களை விடுதலையாக்குவீராக. இன்றைக்கு நாம் தியானித்தது போல, இயேசுவே, நீர் எங்களுக்கென்று தந்திருக்கிற அந்த வெற்றி வாழ்வை, அந்த வெற்றி வாழ்க்கையின் மகிமைக்குள்ளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வருவார்களாக, வெற்றி வாழ்வை பெற்று வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஏழை என்ற மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா? ஏழை என்ற மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா? பாவியான என்ற மீது சொல்லும் நாதா? இணை ஏது நாதா? பாடிடனாக போதா தேவா, உம் பாசத்துக்கு இணை ஏது நாதா? ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா? ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும்
நாதா? கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறை ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா? ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா? பாவியான எந்தன் மீது நாதா, பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா?
பசியின் கொடுமை எப்படிப்பட்டது என்று யாராவது சொன்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியுமா? அதை அனுபவித்தால்தானே பசி என்றால் என்னவென்று அறிந்து கொள்ள முடியும்.
வணக்கம் ஆரோக்கிய சாமி சார். வணக்கம் ரூபன் சார். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
வீடுக்க போடாது அந்தோணி, வந்த விஷயத்த சொல்ல.
ஒண்ணுமில்ல, பண்டிகை வருது. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் புது துணியும் இனிப்போட சாப்பாடும் போடணும். பணம் தேவைப்படுது. வசூலுக்கு வந்தோம், இங்க பார்த்து செய்யணும்.
இந்த மாதிரி இந்த வசூலினுடைய திராட்சை தோட்டத்துல ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு. நீ கேட்டதை தரத்துக்கு இப்ப எனக்கு தோது கிடையாது. நீ புறப்புற வழிய பாருப்பா.
ஆரோக்கிய சாமி சார், நீங்களாவது இந்த முறை பண உதவி செய்யணும். போன முறை செய்யல.
அரசாங்கத்துக்கு வரியே கட்ட முடியல. அடுத்த வருஷம் பாக்குறப்போ உயிரோட இருந்தா இந்த பக்கம் வா.
அந்தோனியா, எங்க இவ்வளவு தூரம் இந்த தாராள தர்ம பிரபு கிட்ட என்ன கேக்குறீங்க?
வேற ஒண்ணும் இல்ல ஜான், ஏழைகளும் பண்டிகை கொண்டாடணும் இல்லையா? பண உதவி கேட்டு இங்கிட்ட வந்தேன்.
ஐயா, இங்க யாருகிட்ட வேணும்னாலும் கேளுங்க. நல்ல இதயம் படைத்தவர்கள் உதவி செய்வாங்க. ஆனா தீய எண்ணம் கொண்ட இந்த பணக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நேரத்தை வீணடிக்காம வேற இடத்துல முயற்சி செஞ்சு பாருங்க, பணமாவது கிடைக்கும்.
திமுதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற, நேரம் வரும் அப்ப நான் உன்னை பேசிக்கிறேன்.
காலத்தின் வேகத்தில் ஜான் வறுமையை சந்தித்தார். முயற்சி செய்து எங்கும் வேலை கிடைக்கவில்லை. பசி கொடுமை தாழ முடியாமல் ஜான் தவித்தார். இறுதியாக குறுகிய மனம் படைத்த ரூபன் ஆரோக்கியசாமி என்பவர்களின் திராட்சை தோட்டத்தை காவல் புரியும் வேலையை செய்து வந்தார். அவ்விடத்தை விட்டு வெளியேறினார். களைப்பின் மிகுதியிலும் தலைவர் பேச்சை கேட்க தடுமாறி தடுமாறி நடந்து வந்தார். அப்போது
ஆரோக்கியசாமி, ஜனங்கெல்லாம் கூடிட்டாங்க, பேச்ச துவக்கலாமா?
ஐயா, தூரத்துல நம்ம ஜான் மயங்கிய நிலையில தள்ளாடி தள்ளாடி வர்றாரு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்.
போங்க, சீக்கிரமா போங்க. அந்தோணி, பார்த்தா ஜான் பசி கிளப்புல வர்ற மாதிரி தெரியுது. உடனே போய் ஜானோட பசியை போக்கி கூட்டிட்டு வாங்க.
அப்படியே செய்யறேன் ஐயா.
கடவுளே, பசியின் கொடுமை அதிகமா இருக்குதே. ஆண்டவரே, என்னை காப்பாத்தும். பசி கொடுமையிலிருந்து என்னை காப்பாத்தும் ஆண்டவரே.
சீக்கிரமா பேசுங்க ஐயா, மழை வர்ற மாதிரி சீக்கிரம் பேசுங்க, பேச துவக்குங்க.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய அறிவுரைகளை கேட்க உங்களைப் போல சில நல்ல உள்ளம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். கூட்டத்தை சிறிது நேரத்தில் ஆரம்பித்து விடுவோம். நண்பர்களே,
ஐயா, நீங்க சரியான நேரத்தில் உணவு கொடுத்து என்னை காப்பாத்துறீங்க. இல்லாது போனா நான் மயங்கி விழுந்திருப்பேன்.
நீ மாத்திரம் இல்ல, பசு குடுமையால வாடுற யாரா இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமையும். வா, போகலாம். தலைவர் அறவுரையில
சகோதர சகோதரிகளே, பசிப்பணியால் துன்பப்படுவது மிக கடுமையான நோயால் துன்பப்படுவதற்கு சமமாகும். பசியினால் வருந்தும் ஒருவன் அறவுரைகளை சரிவர உணரமாட்டான். ஒருவேளை அது அவனுக்கு துன்பமாகவும் காணப்படலாம். பசிப்பிணியால் வாடுவோரை அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பசிப்பிணியை போக்குவது நம்முடைய நல்ல செய்கைக்கு அடையாளமாக கொள்ள வேண்டும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும், கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது என்று ஆன்றோர்களெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இதை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். மறவாதீர்கள், பசிப்பணி நீக்க பாடுபடுங்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.
ரூபன் ஆரோக்கியசாமியின் திராட்சை தோட்டத்தின் காவலாளியாக வேலை பார்த்து வந்தான் ஜான். ஜான் திருட்டு குற்றம் செய்தான் என்று கூறி அவனை தலைவரிடம் அழைத்து வந்தனர். ஜான் செய்த திருட்டு குற்றத்திற்கு தகுந்த தண்டனை தரும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டனர். தலைவர் அவர்களும் இருவரையும் விசாரித்தார். ஜானிடம் கேள்விகளை கேட்டு உண்மையை அறிந்து தீர்ப்பு கூறினார். அந்த தீர்ப்பு என்னவாக இருக்கும் கேட்போம் அனையர்களே.
என்ன சகோதரர்களே, எதுக்காக ஜான ஆடு மாடு எழுதிட்டு வர்ற மாதிரி எழுதிட்டு வர்றீங்க? எதுக்காக இப்படி செய்யறீங்க? அவன் கையில கட்டுறையெல்லாம் அழுத்து விடுங்கப்பா.
ஐயா, அவன் வந்து திருடிட்டாங்க.
எதை திருநா, எப்ப திருநா?
எங்க திராட்சை தோட்டத்துல திராட்சை பழங்களை கொத்து கொத்தா திருடி போட்டானுங்க, அதுக்காக அவனை தண்டிக்கணுமுங்க.
ஏன் திருண்ண ஜான், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?
ஐயா, பசி குடும்ப தாழாம திருடித்திருந்தா.
ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு அவங்க உனக்கு கூலி தரலையா?
இல்லையா, கடந்த நாலு நாட்களா எனக்கு கூலியே தரலையா.
என்னையா இப்படி சொல்றான், ஏன் நீங்க கூலி கொடுக்கல?
எங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால சேர்த்து தரலாமேனு இருந்தோம். இது ஒரு தப்புங்களா?
நீங்க செஞ்சது தப்பு தாயா?
என்ன பேச்சு பேசுறீங்க? பையன் எதுக்கும் உதவாத மண்புழு, அவனுக்கு இப்படி போய் வக்காலத்து வாங்கி பேசுறது எங்க மாதிரி பணக்காரர்களுக்கு ரொம்ப கௌரவ குறைச்சல்.
பெருந்தன்மையான குணம்தான் எல்லா நல்ல குணங்களுக்கும் ஆபரணம் போன்றது. அப்படிப்பட்ட உயர்வான குணங்களை நீங்க வளர்த்துக்கணும் சகோதரர்களே.
தலைவரே, அந்த அநாத பையன் ஜானுக்கு ஆதரவா பேசாதீங்க.
யார் அனாதீங்க? கடவுளால் படைக்கப்பட்ட கருமேகத்துல
ஏட்டிக்கு போட்டியா பேசாதீங்க தலைவரே. அந்த திருட்டு பையில சிறையில் அடைங்க.
பசிபிக் சமுத்திரத்தை சாதாரண சீசாவுக்குள்ள அடைக்க முடியாது தம்பி.
ஆமா, இவர் ரொம்ப அடாவடித்தனமா பேசிட்டு இருக்காரு. இவருக்கு மேல உட்காருக்காரு, அவர்கிட்ட போய் குறைகளை சொல்லி தூக்கிடுவோம்.
போங்க போங்கப்பா போங்க. அந்தோணி, இங்க வாங்க. நாம முன்ன பேசணுமே, அப்படி செஞ்சிருங்க, நான் வர்றேன்.
சரி.
என்ன அந்தோணி, தலைவர் உங்ககிட்ட ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போனாரு, என்ன சொன்னாரு?
பசிக்காக திருடின ஜான குற்றம் செய்தவர் அறையில அடைக்க சொன்னாரு. உங்கள் ரெண்டு பேரையும் விருந்தினர் மாளிகையில தங்கும்படி ஏற்பாடு பண்ண சொன்னார்.
தலைவர் கூறியபடி ஆரோக்கியசாமியும் ரூபனும் விருந்தினர் மாளிகை அறையில் அடைக்கப்பட்டனர். ஜான் மற்றொரு அறையில் அடைக்கப்பட்டார். ஜானுக்கு வேளாவேளைக்கு பசிக்கு உணவும் அருந்த பழரசமும் கொடுக்கப்பட்டது. ரூபனுக்கும் ஆரோக்கியசாமிக்கும் பசிக்கு உணவோ பருக பானமோ தரப்படவில்லை. ஜானுக்கு வேலை செய்த நான்கு நாட்களுக்கு இருவரும் கூலி தரவில்லை. தலைவரும் நான்கு நாட்கள் கழித்துதான் ஊர் திரும்பினார். அப்போது இருவரது நிலை என்ன, ஜானின் நிலை என்ன பார்ப்போமா நேயர்களே.
தலைவரே,
என்ன, நாங்க நாலு நாளா பட்டினி கிடந்து சாகிறோம்.
ஐயோ,
அந்த அந்தோணி எங்களுக்கு எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். பரவசம் கேட்டோம், தரம் மறுத்துட்டான். பசி எங்களால் தாங்க முடியல. இங்க இருந்து செடி கொடிகளையாவது படிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம். எங்களுக்கு கை எட்ட மாட்டே சொல்லிடுது. மயக்க வருது, பசி குடும்பம் தாங்க முடியல. எங்க கதவை திறந்து விட சொல்லுங்க தலைவரே, கதவை திறந்து விட சொல்லுங்க.
அந்தோணி, கொஞ்சம் அந்த அரை கதவு திறந்தவங்களை வெளியே விடு.
அப்படியே சரி
ஐயா. நில்லுங்கப்பா, நில்லு. என்ன கதவு திறந்து ஓடுறீங்க, எங்க போறீங்க?
இப்ப எங்களுக்கு பசி, எங்களுக்கு உணவு தான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் 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 பாத்துக்கோங்க. விடுங்க சார், விடுங்க.
ஜான், பாத்தியா, நாளே நாள்ல பசியோட அருமை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க உணவு தேடி அவங்க ஓடுறாங்க. சரி, நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூடயே தங்கிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம்.
சரிங்க ஐயா.
பிணிகளிலே கொடிய பிணி பசி பிணி என்று சொல்லப்படுகிறது. பசியோடு இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவரும் பசியின் கொடுமையை உணர்த்துகின்றார். அந்த பாரம்பரிய பாடலும் பசியற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக நாம் உதவி செய்வோம் என்று கூறவில்லையா? அன்பர்களே, நம்மை சுற்றி பசியினால் வாடுகின்ற ஏழை மக்களை நினைவு கூறுங்கள். இனி நம்முடைய சிந்தனைக்கான ஒரு நிகழ்ச்சி. என்னில் இரு நாய்கள் வாழ்கின்றன. ஒன்று மோசமானது, மற்றொன்று நல்ல நாய். இரண்டுமே எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. மோசமான நாய் என்னை தீய காரியங்களை செய்திட தூண்டுகின்றது. நல்ல நாயோ நல்ல காரியங்களை செய்திடவே விரும்புகின்றது. எந்த நாய் வெற்றி பெற்றிடும் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? நான் எதற்கு அதிக உணவு கொடுக்கின்றேனோ அதுதான் வெற்றி அடையும்.
உண்மை சொல்வோம் மானிடரே, நாம் வாழும் பூமியிலே ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்தே உயர்வோம் வாழ்விலே, நாம் உயர்வோம் வாழ்விலே. உண்மை சொல்வோம் மானிடரே, நாம் வாழும் பூமியிலே ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து உயர்வோம் வாழ்விலே, நாம் உயர்வோம் வாழ்விலே.
ஒரு கிராமத்தில் நான் ஒரு பூந்தோட்டத்தை கண்டேன். மலர்கள் காற்றில் நடனமாடின. பிச்சி, முல்லை, மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, கடகாபுரம், என்னென்ன வகைகள், எவ்வளவு வாசனை! திடீரென என் மனம் வருந்தியது. ஏனெனில் சற்று நேரத்திற்குள் வாடி உதிரப்போகிற மலர்கள் அவை. ஆயினும் இம்மலர்கள் எவ்வளவு அழகாய் உலகை அலங்கரிக்கின்றன! சாரோனின் ரோஜா, லில்லி மலர், இயேசுவிற்கு புகமிட்டு சொல்லப்படுகிற மலர்கள். உலகம் முழுவதும் இரட்சிப்பின் மனம் பரப்பியவர் இயேசு. உயிர்த்த இயேசு, சாகாத வாடாத என்றும் மனம் வீசும் ரோஜா. மலர்களுக்கு மனம் வீச ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும். ஆனால் நான் மனம் வீசாத நாட்கள் வாரங்கள் எத்தனை! படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் மலர்கள் என்னோடு ஒத்து பார்த்து நான் வெட்கப்படுகிறேன். நான் அன்பு மனம் வீசுகிறேனா? என்னை காண்பதால் பிறர் முகங்கள் மலர்கின்றனவா? என்னையே கேட்கிறேன். இதே கேள்விகள் உங்களுக்கும் சொந்தம். மனித வாழ்க்கை மனம் பரப்பும் மலர். உங்கள் வாழ்க்கையால் பிறர் மூக்கை பொத்திக் கொள்கிறார்களா? ஆகா, இந்த மலர் ஆண்டவனின் மலர் என்கின்றனரா?
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எங்களுக்கு பயமே இல்லையா? இயேசப்பா எங்க படகில் உண்டு, அதனால் எங்களுக்கு பயமே இல்லையா? எங்களுக்கு பயமே இல்லையா?
எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ எலேலுயா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ எலேலுயா, எலேலோ எலேலுயா.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.